அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அனைத்து செலவுகளையும் ஏற்று என்னை இங்கே அழைத்தமைக்கும், என்னை கனவு கண்டமைக்கும், இன்னொருவரின் கனவில் நான் தோன்றியிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நாள் மிக அழகாக முடிந்தது. ரஞ்சிக்கு நன்றி. வாழ்க்கையில சில விடயங்களை நாங்கள் ஆக இலகுவாக எடுத்துக்கொள்றோம், டேக்கிங் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கொண்டு அதில் பெருமதியினை உணராமல் நாங்கள் அன்றாட வாழ்வில் அலைந்தொழிந்து கொண்டிருக்கிறோம். அக்கறையோடு பரிமாறப்படுற ஒருவேளை உணவு எந்த அளவு விலை மதிப்பில்லாதது என்பதை நான் கடந்த சில வருடங்களாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கும் ரஞ்சிக்கும் மிக நன்றி. எனக்கு அப்போது ஒரு 10 அல்லது 12 வயது இருக்கலாம், சரியா நினைவில்லை. என் குட்டி தம்பிக்கு 6 அல்லது 8 வயதா இருந்திருக்க வேணும். கொழும்புல எங்களோட வீடு மசகண்ண தாங்கிகள் நிறைந்த ஒரு தெரு ஒன்றுல இருந்தது. அந்த கொழும்பு துறைமுகத்துல வந்து சேர மசகண்ணை எல்லாம் நீண்ட குழாய்கள் வழியாக இந்த தாங்கிகள்ல சேகரிக்கப்பட்டு பின்னர் சுத்திகரிப்புக்காக இலங்கையிட ஏனைய பகுதிகளுக்கு அனுப்பப்படும். அந்த மசகண்ணி தாங்கிகளுக்கு அந்த மசகண்ணியை கொண்டு போற குழாய்கள் எங்கட வீட்டுக்குள்ளாலதான் போய் கொண்டிருந்தன. அதே அடிக்கடி அதிகாரிகள் எல்லாரும் வந்து செக் பண்ணிட்டு போவாங்க, யாரும் வழியில குழாய் ஒன்றும் செய்து எண்ணெயை கலவெடுத்துட கூடாதுன்னு சொல்லி. இப்ப இந்த தாங்கிகளுக்கு நேரக்கூடிய எந்த பாதிப்பும் இலங்கையிட எண்ணெயிட விலைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அது. நான் நினைக்கிறேன் 97 அல்லது 98 அளவுல கொலன்னாவையில இருந்த ஒரு மசகண்ணை தாங்கியோன்ல ஒரு விபத்து ஏற்பட்டு சில தாங்கிகளும் அவற்றிலிருந்து அத்தனை எண்ணெயும் எரிஞ்சு வீணாயினது. ஆரம்பத்தில் இது புலிகளின் திட்டமிட்ட தாக்குதல் என்று கூறப்பட்டிருந்த போதும் பின்னர் அது விபத்து என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த சம்பவத்தினை தொடர்ந்து கொழும்பு துறைமுகத்தினை ஒட்டி இருந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த எண்ணெய் தாங்கிகளும் தாக்கப்பட்டு விடும் என்ற அச்சத்தில் அதன் வரம்புக்குள்ளேயே எங்களது தெருவிலும் ஒரு பாரிய ராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்பட்டது. அதன் காரணமாக ஒழுங்கு எங்கும் ராணுவத்தினரின் நடமாட்டம் சர்வசாதாரணமாகி போயிருந்த ஒரு காலம் அது. எங்களோட ஒழுங்க தொடங்கும் இடத்துல எங்களோட வீட்டு உரிமையாளர்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு குட்டி பெட்டி கடை வந்திருந்தது. இப்ப அந்த வழக்கம் போல அந்த பெட்டி கடையில ஒரு நாள் நானும் தம்பியும் ஒரு ஏதோ சாமான் வாங்க போயிருந்தோம். அப்ப எங்களுக்கு பக்கத்துல ஒரு ராணுவத்தினரோட ஆள் இருந்து கடைக்காரர்கிட்ட பேச்சு கொடுத்து கொண்டிருந்த. இப்ப கடைக்காரர் பேச்சு மும்முரத்துல எங்களை கவனிக்காம அங்க கழிச்சு கொண்டிருக்க திடீரென்று தம்பியோட வியப்பு வந்து என்ன திசை திருப்பினது. நான் என்ன என்று சொல்லி திரும்பி பார்க்க அவர் குனிஞ்சு அந்த ராணுவத்தினரோட பூட்ஸ்ல இருந்த அந்த துளைகளை எண்ணிக்கொண்டிருந்த. கடைசியா பிறகு சில நேரத்துக்கு பிறகு தம்பி சொன்னபடி அவருடைய பூட்ஸ்ல 10க்கு மேல துளை இருந்ததா. ஆனா அங்க ஒவ்வொரு துளைகளாலையும் எப்படி அந்த லேச நுழைச்சு நுழைச்சு இழுத்து கட்டுறது என்றது தம்பிக்கு கூட அந்த குட்டி பொடி எனக்கு அப்ப பெரிய வியப்பு. என்னென்னா அவர் வந்து அப்ப வந்து அந்த ஸ்பாஞ்ச் ஒட்டுற சப்பாத்து தான் போட்டுக்கொண்டிருந்தது 6-7 வயசுல. அன்னைக்கு அந்த ராணுவத்தினு ரியாக்ஷன் அவருடைய திரும்ப அவருடைய உணர்வு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சிலவேளை தண்டை சப்பாத்து ஒரு பொடியை குனிஞ்சு எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறது நினைச்சு அவர் சிரிச்சிருக்கலாம், எனக்கு அது ஞாபகம் இல்ல. ஆனா அந்த நெடிய சீருடை அணிந்திருந்த அந்த ராணுவத்தின் அந்த விம்பமம், முழங்கால் வரை உயர்ந்திருந்த அவருடைய பூட்ஸின் துளைகளை குனிந்து அமர்ந்து வியப்புடன் சிரத்தையுடன் வாய் விட்டு எண்ணி கொண்டிருந்த அந்த குட்டி பொடியன்ற விம்பமம் ஒரு முரண் படிமமாக அந்த வயதுல எனக்குள்ளும் பதிஞ்சு போயிருந்தது. இன்றைக்கு மீளவும் அந்த படிமத்தை நினைவுக்கு கொண்டு வர நேரம் எல்லாம் வன்முறை எந்த தருணத்தில் எந்த புள்ளியில் ஒரு தனி மனிதரிடமிருந்து வெளிப்பட தொடங்குகின்ற என்ற கேள்வியும் அமைதிக்கும் வன்முறைக்கும் இடையிலான ஒரு மிக மெல்லிய நூலிலே தனி மனித தெரிவுகள் விருப்பு வெறுப்புகள் சார்புகள் சார்பின்மைகள் அலைபாய்ந்து கொண்டிருந்ததும் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகின்றன. இது போன்ற சில வேளைகளில் இதைவிட மோசமான அல்லது இதைவிட மோசம் இல்லாத படிமங்களும் சம்பவங்களும் நினைவுகளும் தான் இன்றைக்கு யுத்தம் பற்றியதான எங்களோட தனிப்பட்ட அல்லது கூட்டு நினைவுகள் அந்த கலெக்டிவ் மெமரியினை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த தொழில்முறை அந்த ப்ரோசஸ் ஆஃப் ரீகலெக்டிங் த மெமரிஸ் ஆஃப் இமேஜஸ் ஆஃப் வார் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் த நரேட்டிவ்ஸ் அதன் ஊடாக நாங்கள் உருவாக்குகின்ற படிமங்கள் கதைகள் எங்களோட தனிப்பட்ட தெரிவுகளையும் தனிப்பட்ட விளக்கங்களையும் விளக்குவதற்காக நாங்கள் உருவாக்குகிற அந்த கதைகளிட படிமங்களை இந்த தொகுப்புகளில் இருக்கிற கவிதைகளையும் காண முடியுது. இந்த கவிதைகள் அனைத்தும் அரச வன்முறை எதிர்ப்பு குறித்தான நரேட்டிவ்ஸினை படிமங்களை அதிகூடவா ஜெண்டர் குறித்தான பிரச்சனையுடன் நினைவு கூறுவதை அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில இவற்றையெல்லாம் பெண்ணிய அல்லது பெண்சார் கவிதைகள் என்று நாங்கள் என்ற நோக்குடன் நாங்கள் அணுகுவதை விடுத்து இவையெல்லாம் இன்ஹரன்ட்லி ஜெண்டர் கான்சியஸ் அரசியல் கவிதைகள் என்று அணுகுவதுதான் மிக பொருத்தமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆதிலட்சுமியின் கவிதையில் வரும் பாடசாலை கட்டிடத்தில் குடியிருந்து சப்பாத்தி சுட்டு சாப்பிடும் இந்திய ஆமியின் படிமம், அம்புலி குறிப்பிடும் சீர்திருத்தப்பட்ட போக்குவரத்து சீராகிய ஏனாயின் வீதியினை ஊடர்த்து தெரியும் பச்சை படர்ந்த கண்ணிவடி தாங்கிய உயிர்களை காவு கொண்ட வீதியின் படிமம் மற்றும் சூரிய நிலா குறிப்பிடும் மலை பற்றிய படிமங்கள், அமைதியான ஆரவாரங்களற்ற சாதாரண நாளொன்றில் மலை நேசிக்கத்தக்கதாயும் போரின் மத்தியில் வைத்தியசாலைகளில் கூரை ஒழுகும் பொழுதும் பதுங்குகுழி நிறைந்து ஆயுதங்களை பாதிக்கும் போது மலை வெறுக்கத்தக்கதாயும் அமைதியும் வனப்பு மிக்க வாழ்வு அனைவருக்கும் வாய்க்கும் பொழுது மலை நினைவுகளை தூண்டுவதாய் அமையக்கூடும் என்பதும் அவர் குறிப்பிடும் மலைத்துளிகளில் ஒளிரும் தோழர்களின் நினைவு பற்றிய படிமம் தவிரவும் தொகுப்பின் பல கவிதைகளிலும் மீண்டும் மீண்டும் தோன்றும் துடிப்புள்ள உயிர்ப்புள்ள சுயம் இவை அனைத்தையும் வாசித்துக் கொண்டு போகும் போது எழுந்த உணர்வு இந்த பெண்கள் மீண்டும் மீண்டும் ஹைலி அரசியல் கிளைம்ஸ் எனக்கு சரியா அதுக்கு தமிழ் வார்த்தை தெரியல கிளைம்ஸ் என்று சொல்ற ஹைலி பொலிட்டிக்கல் கிளைம்ஸை இவர்கள் திரும்ப திரும்ப முன்வைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. மிக சிக்கலான ஆனால் வந்து கவனத்தை வேண்டுகின்ற இந்த அரசியல் கிளைம்ஸ்களை இவர்கள் முன்வைக்கின்றார்கள். நாளைக்கு இன்னும் ஒரு விதத்தில் இன்னும் ஒரு மார்க்கத்தினூடாக இன்னமும் தீர்வு காணப்படாத முரண்பாடுகளை ஒரு சமூகமாக எதிர்கொள்வது எப்படி என்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் போது இந்த கவிஞர்கள் இங்கு முன்வைக்கும் இந்த அரசியல் கிளைம்ஸ் நிச்சயமாக கவனத்தில் எடுக்கப்பட்டாக வேண்டும். அந்த செயற்பாடுகள் இவற்றின் நீட்சியாக இவற்றுக்கு பதிலளிக்கும் முகமாக இவற்றை உள்வாங்கிக் கொண்டு தொடர வேண்டும். இவற்றை நிராகரித்துவிட்டு அல்லது புறக்கணித்துவிட்டு மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து தொடங்கும் எந்த முயற்சியும் சுற்றி சுழன்று இன்றைக்கு உயிருடன் இல்லாத இந்த கவிஞர்களின் பொலிட்டிக்கல் கிளைம்ஸ்லேயே மீண்டும் வந்து நிற்கக்கூடும். அந்த வகையில் தான் இந்த தொகுப்பு இன்றைக்கு இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது என்று நான் நினைக்கிறேன். வெறுமனவே கடந்த கால அழிவுகளை இழப்புகளை போராட்டங்களை நினைவு கூறுவதும் எடுத்துரைப்பது மட்டுமே இதன் முக்கியத்துவத்தை தீர்மானித்து விடவில்லை. தமிழ் சமூகத்தின் நாளை அரசியல் இங்கு நான் அரசியல் என்று குறிப்பிடுவது எல்லா விதமான அரசியலையும் பெண்மையின் அரசியல் கோட்பாடுகளின் அரசியல் வன்முறையின் அரசியல் நம்பிக்கைகளில் நம்பிக்கை ஈனங்களே நாம் அவர்கள் அஸ் தெம் என்ற துவித எதிர்நிலைகளின் அரசியல் எல்லாத்தையும் நான் அரசியல் என்று குறிப்பிடுகிறேன். இந்த நாளை அரசியல் வந்து ஒரு கிளீன் ஸ்லேட்டில் இருந்து தொடங்கப்பட முடியாது. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கண்டினியூவம், அது ஒரு வரலாற்று தொடர்ச்சியாகத்தான் அமைய வேண்டும். வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய இடைவெட்டு புள்ளியை அதில் பங்கு பற்றிய பெண்களின் நோக்கில் பேசும் இந்த கவிதைகள் நாளை அரசியலுக்கான ஒரு டிஸ்கர்சிவ் நாலேஜினை அதற்கான வழியினை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றன. நாளைக்கு திரும்ப நாங்கள் பெண்கள் பூவையர் பேதையர் கனிவும் காதலும் மட்டுமே உருவானவர் என்ற பழைய சூழலில் இருந்து ஆரம்பிக்க முடியாது. அரசியல் தெரிவுகளை அருணாச்சலம் தந்தை செல்வா காலத்தில் இருந்து தொடரவும் முடியாது. வரலாறு ஒரு பிளாக் போர்ட் போல அழித்துவிட்டு மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து தொடரக்கூடியதல்ல. அது சமூகத்தின் கலெக்டிவ் மெமரி கூட்டு நினைவுக்குள் தலைமுறைகள் தாண்டியும் நெடுங்காலம் உயிர்த்திருக்கக்கூடியது. அந்த கலெக்டிவ் மெமரியின் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜங்ஷன் ஒரு வரலாற்று இடைவெட்டு புள்ளி என்றளவில் இந்த போராளிகளின் கவிதைகளை கிளைம்ஸினை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளவும் அவை குறித்து உரையாடவும் வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இந்த கவிதை தொகுப்புக்கான ஒரு அறிமுகம் என்பதை விட இவற்றை நாம் எந்த அரசியல்களின் அல்லது எந்த டிஸ்கோர்ஸ்களின் நீட்சியில் உள்வாங்கிக் கொள்வது இவை குறித்த பரந்த உரையாடல்களை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்பது குறித்ததாகத்தான் இன்றைய எனது உரை அமையப் போகிறது. அடுத்தது இந்த கவிதைகள் பேசும் பெண்மையின் அரசியல் குறித்த எனது அடுத்த பகுதி அமையப் போகிறது. சமூகத்தின் பல்வேறு தளங்களில் அன்றாட வாழ்விலும் சரி சராசரி எக்ஸிஸ்டென்ஷியல் டிஸ்கோர்ஸ்களிலும் சரி பெண்களுக்கான இடம் என்பது மிக இறுக்கமாக வரையறுக்கப்பட்டது. அந்த வரையறுக்கப்பட்ட இடம் ஒரு தனி மனிதருக்கான அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கான இடமாக அல்லாமல் ஒரு சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ரோல் அல்லது ஒரு சமூக பாத்திரத்துக்கான இடமாக மட்டும்தான் பெரும்பாலான தருணங்களில் அமைந்து விடுகிறது. அம்மா மனைவி மகள் அக்கா தங்கை காதலி என்ற இந்த சோஷியல் ரோல் சமூக பாத்திரங்கள் தப்பால் பெண்களின் சுயம் அவர்களது ஏஜென்சி நான் என்ற பிரஜனை ஏற்றுக்கொள்ளப்படுவது மிக குறைவு. அம்மாவின் மறைவில் பிரிவில் அப்பா மறுமணம் செய்வதை ஏற்றுக்கொள்ளும் அதே சமூகம் அப்பாவின் மறைவில் அல்லது பிரிவில் அம்மா மறுமணம் செய்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. குழந்தைகளுக்காக தனது மிச்ச சொச்ச வாழ்நாளையும் அவள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் சமூகம் ஒரு தனி மனுஷியாக அவளது விருப்பங்களை தேவைகளை குழந்தைகளையும் குடும்பத்தையும் தாண்டி அவளது உலகினை அங்கீகரிப்பதில்லை. அம்மாவின் செக்ஷுவல் டிசைர்ஸினை அல்லது வேற ஏதும் விருப்பங்களை அவளுக்கு அப்படி ஏதும் இருக்கக்கூடும் என எதிர்பார்ப்பதே ஒரு கூடாத விடயமாக போய்விட்ட சூழலில் அதை பற்றி யாரும் கேட்பதில்லை. அப்பா அம்மா குடும்பத்தை புறக்கணித்து அல்லது அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் சமூக வேலை திட்டங்களிலும் அரசியல் செயற்பாடுகளிலும் நாட்டம் கொள்வதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் அதே சமூகம் பெண்களின் அல்லது அம்மாமாரின் சமூக மற்றும் அரசியல் பங்கு பெற்றதலை எந்த விதத்தில் பார்க்கின்றது என்பது கேள்விக்குரியது. இவை அனைத்தின் பின்னணியிலும் இந்த கவிதைகள் ஒரு தீர்க்கமான பெண்மையின் அரசியலை பேசு பொருளாகின்றன. சிரஞ்சீவியின் மாற்றம் என்ற கவிதை போர்க்களங்களில் தீரமாக போராடி தமது ஆற்றலை எல்லாம் முன்வைத்த பிறகும் திரும்பவும் பூவியர் பேதையர் என்ற பழைய விஷச்சூழலுக்குள் அகப்பட்டு போனவர்கள் குறித்த தனது விசனத்தை பதிகிறது. பெண்களின் புறக்கணிக்கப்பட்ட சுயத்தினை மீட்டெடுக்கும் எக்ஸிஸ்டன்ஷியல் அசர்ஷனினை முன்வைக்கின்றன கவிஞர் அம்புலியின் இந்த கவிதை வரிகள். சரியா எந்த பக்கம் எனக்கு தெரியல, ரெண்டு வரிதான். ஒரு வண்ணத்தை பூச்சியின் சிறகடிப்பில் என்னை மறக்கவும் ஒரு குழந்தையை மென்மையாக தாளாட்டவும் என்னால் முடியும். நிம்மதியான பூமியில் நித்திரை கொள்ள எனக்கும் விருப்பம். இவை அவரது கவிதை வரைகள். சமூகம் வரையறுத்த பெண்மை எனும் பாத்திரத்தினை அதற்குரிய அத்தனை நெளிவு சுழிவுகளுடனும் ஏற்ற தாழ்வுகளுடனும் அரங்கேற்ற என்னால் முடியும். அந்த சமூக பாத்திரத்தை எவ்வாறு அரங்கேற்றுவதென்றும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் நான் அதை செய்ய போவதில்லை. ஏனென்றால் நான் இங்கு நான் என்பதற்கு அழுத்தம் கொடுக்கிறேன். இங்கு நான் இன்னமும் மரணித்து விடவில்லை என்று சமூகம் வரையறுத்த தளங்களை கடந்த தனது தெரிவை, தனது சுயத்தினை, தனது ஏஜென்சியினை அழுத்தமாக முன்வைக்கிறது அவரது கவிதை. தவிரவும் இராணுவ சூழலில் மாத்திரமே சாத்தியமாகக்கூடிய இந்த நான்களின் தொகுப்பான சொலிடாரிட்டியினை, ஒருவரில் மற்றவரை பிரதிபலிக்கும் நட்பினை, தோழியின் இழப்புக்கு தனது கவனையினம் காரணமாக இருந்துவிடக்கூடாது என்ற பொறுப்புணர்வினை, மரணங்களின் பிரிவின் இழப்பின் என் உறவுகளின் புதிய பரிமாணங்களை இந்த கவிதைகள் எடுத்துச் சொல்கின்றன. அடுத்தது இந்த கவிதைகள் பேசும் வன்முறையின் அரசியல். எதனால் இந்த கவிதைகள் என்னை அதிகம் ஈர்த்தன, ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றன, இவை எப்படி மாறுபடுகின்றன என்று பார்க்கையில் இவை முன்வைக்கும் வன்முறை குறித்த படிமங்கள், வன்முறை குறித்த சிக்கலான தொடர்ந்த விவாதங்களுக்கு இவை அடித்தளம் அமைத்து போகின்றன என்பன குறிப்பிடத்தக்கது. இந்த கவிதைகள் பெண்கள் முன்னெடுக்கும் ஆயுதம் தாங்கிய வன்முறையை, துப்பாக்கிகளை, தாங்கிகளை, கந்தக சுமைகளை பற்றி பேசுகின்றன. வன்முறைக்கும் அமைதி குறித்த கனவுகளுக்கும் இடையில் அலைவுறும் தெரிவுகள், உணர்வுகளை பற்றி பேசுகின்றன. மரணத்தை, இழப்புகளை முற்றிலும் புதிய பார்வையில் எதிர்கொள்கின்றன. இந்த கவிதைகள் பேசும் வன்முறையின் அரசியலை விளங்கிக் கொள்வதற்கு முன்னால் இலங்கையில் இடம்பெற்ற எதுவும் தனியே இலங்கை சார்ந்ததல்ல என்ற புரிதல் முக்கியம். இன்றைய குளோபலைஸ்ட் உலகில் ஒவ்வொரு நிகழ்தலும் இன்னொன்றுடன், இன்னும் பலவற்றுடன் தவிர்க்கவே முடியாமல் தொடர்பு பட்டிருக்கின்றன. குளோபலைஸ்ட் டிஸ்கோர்சஸ் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் நான் வயலன்ஸ் பின்னணியில் தான் இலங்கையின் வன்முறை அரசியலை என்னால் பார்க்க முடிகிறது. ஒரு மானுடவியல் மாணவியாக உலகின் பல்வேறு பாகங்களிலும் இடம்பெற்ற, இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிற வன்முறை நிகழ்வுகளை குறித்து கற்கும் போது மிக மூர்க்கமாக என்னை பாதித்த உண்மை, வன்முறை தவிர்க்க முடியாதது. முன்னாள் யூகோஸ்லாவியாவாக இருந்தால் என்ன, வீழ்த்தப்பட்ட கம்போடியாவின் பால்போட் தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசாக இருந்தால் என்ன, நைஜீரியா, கொலம்பியா, இலங்கை ஆக இருந்தால் என்ன, வன்முறை தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கின்றது. நாங்கள் மிகவும் ஆபத்தான, பயங்கரமான, ஒவ்வொன்றும் இன்னொன்றுடன் தொடர்புபட்ட சிக்கலான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் அனுபவம் வன்முறையின் நுண்ணிய கூறுகளால் ஆளப்பட்டுக் கொண்டு தீர்மானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வன்முறைகளை முன்னெடுக்கும் போராட்டங்களும் ஆயுதம் ஏந்திய குழுக்களும் இந்த வன்முறை ஊடுருவலின் சிம்டம்ஸ் ஏவலிய காரணங்கள் அல்ல. They are not the causes of the dangerous world we live in. Rather, they are the symptoms or the typical products. இந்த இடத்தில் ஒரு கவிதை ஒன்றை வாசிக்க விரும்புகிறேன். இது தூயவள் என்ற கவிஞர் எழுதிய கவிதை. பக்கம் 158 இருக்கிறது. தெருக்களிலே ஆங்காங்கே அரைக்குறையாய் எரிந்தபடி கிடந்த உடல்களை காகங்கள் கொத்திக் கொண்டிருந்தன. வீடுகள் தமது கூரைகளை, சுவர்களை இழந்து வெட்டி போய் நின்று கொண்டிருந்தன. வீதிகள் எங்கு பிணவாடை, தூரத்தில் ஒரு நாய் ஊளையிட்டுக் கொண்டிருந்தது. இத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டும். எம்மால் இயன்றவரை இறப்பதற்கு முன்னர் ஓர் இந்திய ஆமியாவது அழிக்க வேண்டும் என்ற வெறி கொழுந்து விட்டிருக்கிறது. பிணங்களை கூட்டி எரித்தோம், கூடவே எமது மனமும் எரியவில்லை. ஆனால் மனதில் ஒரு உறுதி, ஒரு சங்கற்பம் உருவாகிறது. அரசியல்வாதிகளும் சரி, ஊடகங்களும் சரி, இன்றைய உலகின் அமைதி குலைவுக்கு தீவிரவாத குழுக்களும் அவற்றின் பயங்கரவாத நடவடிக்கைகளும் தான் காரணம் என நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்றன. இங்கே கவனிக்க வேண்டிய விடயம், உலகம் பை டிஃபால்ட் அமைதியான இடம் என நிறுவப்படுகிறது. இன, மத, நிற, பிராந்தியவாத, தேசியவாத, இன்னும் பல அடிப்படையிலான சிக்கல்கள் நிறைந்த, முரண்பாடுகள் நிறைந்த, வன்முறை அன்றாட வாழ்வில் தவிர்க்க முடியாத அங்கமாக ஊடுருவிட்ட உலகம் இது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இந்த சிக்கல்கள் நிறைந்த உலகின் சிம்டம்ஸ் அல்லது டிபிக்கல் ப்ரொடக்ட்ஸ் தான் இந்த ஆயுத குழுக்கள் என்பது மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள உலகில் வன்முறையின் அரசியலை, ஆயுதம் ஏந்திய போராட்டங்களை பற்றி பேசுவதே இனிமேல் இயலாது என்ற நிலைமை வந்துவிட்டது. இப்பொழுது நான் வயலண்ட் அல்லது வன்முறைகள் அற்ற போராட்டங்கள் அல்லது ஜனநாயக ரீதியில் சிக்கல்களை எப்படி எதிர்கொள்வது என்ற உரையாடல்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை ஸ்வீடனின் உப்சாலா பல்கலைக்கழகத்தில் இந்த வருடத்துக்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்ற மூன்று பெண்களில் இருவர் ஒரு கலந்துரையாடல் ஒன்றில் பங்கு பெற்றிருந்தனர். அவர்கள் இருவரும் தத்தமது நாடுகளில், அதாவது ஒருவர் லைபீரியாவை சேர்ந்தவர், மற்றவர் யேமன் நாட்டைச் சேர்ந்தவர், அவர்கள் தங்கள் நாடுகளின் சர்வாதிகார அரசுகளுக்கு எதிராக மக்களை, முக்கியமாக பெண்களை ஒன்று திரட்டி அமைதி போராட்டத்தினை முன்னெடுப்பதில் முக்கிய பங்காற்றியவர்கள். அவர்களின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது, அதில் சந்தேகம் இல்லை. சர்வாதிகார அரசுகள் எதிர்க்கப்பட வேண்டியது, அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மத்திய கிழக்கிலும் ஆப்பிரிக்காவிலும் சர்வாதிகார அரசுகளை ஒழிப்பதில் சர்வதேச சமூகம் காட்டும் ஆதரவு மிகுந்த அரசியல் நோக்குடையது. இந்த நாடுகளில் சர்வாதிகார ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் அதே நாடுகள் தான் தங்களது நாடுகளில் அதே அமைதியான வழிமுறையில் இடம்பெறும் ஒக்கியூபாய் போராட்டங்களை ஆயுதங்களையும் போலீஸையும் இராணுவத்தையும் பயன்படுத்தி மிக மோசமாக ஒடுக்குகின்றன. ஆயுதம் தாங்கிய போராட்டங்களா இருந்தால் என்ன, லைபீரியாவில் அல்லது ஏமனில் இடம்பெற்ற அமைதி போராட்டங்களா இருந்தால் என்ன, அவற்றின் நேர்மை, நியாயம், அவற்றுக்கான தேவை இவை அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு தனது சுயநலன்களுக்கு ஏற்றவாறு மட்டுமே ஆதரவளிப்பதாகவும் எதிர்ப்பதாகவும் இருக்கும் சர்வதேச சமூகத்தின் ஒருதலைப்பட்சமான பொசிஷன்களையும் இங்கே நாங்கள் நினைவு கூர்ந்தாக வேண்டும். சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இரு பெண்களும் மேடையில் மீண்டும் மீண்டும் உறுதியாக முன்வைத்த விடயம், உங்களது குரலை கண்டுபிடியுங்கள், ஃபைண்ட் யுவர் வாய்ஸ். உங்களுக்கான குரல்களை தேடி கண்டுபிடியுங்கள், மௌனமாக இருக்காமல் அதிகாரத்தை எதிர்த்து உங்கள் குரல்களை பேசுங்கள் என்றவாறாக அரங்கில் நிறைந்திருந்த மாணவர்களை நோக்கி அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். பேரிடாத நட்சத்திரங்களை ஏற்கனவே வாசித்து விட்டிருந்த எனக்கு அந்த கணத்தில் தோன்றியது, ஆம், இந்த போராளிகளும் அதைத்தான் செய்ய முயன்று கொண்டிருக்கிறார்கள். கவிதைகளினூடாக தங்கள் குரல்கள் கண்டங்கள் தாண்டி எல்லைகளை ஊடர்த்து பயணிக்க வேண்டும் என அவர்கள் பிரயத்தனப்பட்டிருக்கிறார்கள். தாம் வாழ்ந்த வாழ்வு வரலாற்றில் பதியப்பட வேண்டும் என விரும்பியிருக்கிறார்கள். வேறெந்த காரணத்துக்காக போர் முனையில் அத்தனை அழுத்தங்களுக்கும் உளைச்சல்களுக்கும் இடையில் அவர்கள் கவிதைகளிடம் முனைந்திருக்க வேண்டும். கவிதைகளினூடாக தங்கள் குரலை பிறர் கேட்க வைப்பதற்கான வழிமுறையாக வன்முறையினை, ஆயுதங்களை தேர்ந்தெடுத்தது பற்றி ஊரத்து பேசுகிறார்கள். இந்த இடத்தில் இன்னொரு கவிதையை வாசிக்க விரும்புகிறேன். இது பக்கம் 133 இருக்கிறது. சுதாமதி என்பவர் எழுந்தது. எமது குரல் வலையில் இருந்து வெளிப்படும் துயரப்பாடல் இடிந்து போன நகரத்தின் சுவர்களில் எதிரொலிக்கிறது. கதிர்கள் முற்றி எரிக்கப்பட்ட வயல்களில் தவழ்ந்து செல்கிறது. எமது காற்றிடங்கள் பற்றிய செம்மண் தெருக்களிலும் நிழல் படர்ந்த குச்சொழுங்கைகளுக்குள்ளும் உணர்ந்து செல்கிறது. நான் பாடுவேன் உரத்தபடி, எனது துப்பாக்கியை உயர்த்தியபடி, எனது உதிர துடிப்பு இருக்கும் வரை. இந்த பெண்கள் வன்முறையை தமது குரலை கேட்க வைப்பதற்கான ஒரு மார்க்கமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது சரியா தவறா என்ற தீர்மானங்கள், விவாதங்கள் அனைத்துக்கும் அப்பால் இதை இரண்டு தளங்களில் வைத்து பார்க்கலாம். ஒன்று, யுத்தம் போராட்டம் போன்ற வன்முறை சார்ந்த விடயங்களில் பெண்களின் பங்கு பெற்றதல் பெரும்பாலும் வரவேற்கப்படுவதில்லை. வன்முறை ஆண்களுக்கானது எனவும் அமைதியும் சமாதானமும் பெண்களுக்கானது, பெண்கள் விரும்புவது எனவும் பாப்புலர் டிஸ்கோர்சஸ் வரையறுத்து வருத்திருக்கின்றன. இந்த ஆண் பெண் யுத்தம் சமாதானம் என்ற டிஸ்டிங்டிவ் டைகோட்டமி துவித எதிர்நிலையினை இந்த கவிதைகள் தகர்த்து செல்கின்றன. என்னால் இப்படி இருக்கவும் முடியும், அப்படி இருக்கவும் முடியும் என தமது ஏஜென்சியின் சுயத்தின் நெகிழ்வுத்தன்மையை, அபார ஆற்றலை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றன. பெண்கள் இயல்பாகவே அமைதியானவர்கள், விலகிய மனம் படைத்தவர்கள் போன்ற கற்பனைகள் இங்கே வலிதற்று போய்விடுகின்றன. எதுவும் இயல்பானது அல்ல. அனைத்தும் தனி மனித தெரிவுகளுக்கு, சூழல் அழுத்தங்களுக்கு ஆட்பட்டது என்பது, குழந்தையை மென்மையாக தாளாட்ட முடிந்த அதே கையால் துப்பாக்கியை தூக்கவும் என்னால் முடியும் என்ற பெண்ணின் கிளைமினோடாக புலனாகிறது. மற்றையது வன்முறையை தவிர்க்க முடியாத தன்மை. முன்பே குறிப்பிட்டிருந்தது போல நமது வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் வன்முறையின் மிக நுண்ணிய கூறுகள் ஊடுருவியிருக்கின்றன. சிறு வயதிலிருந்து வீட்டிலும் பாடசாலையிலும் தெருக்களிலும் ஆணி செக் பாயிண்ட்கள் விசாரணைகளிலும் உடல் ரீதியான வன்முறை என்பது சர்வசாதாரணமான ஒன்று. உடல் ரீதியான வன்முறை எனும் போது அடிப்பது, கிள்ளுவது, உடலை துன்புறுத்தும் தண்டனை வழங்குவது, சமயங்களில் பெண்ணுடல் மீதான துஷ்பிரயோகம், அனுமதி இல்லாமல் தொடுதலில் இருந்து வன்புணர்ச்சி வரை அனைத்து அடங்கும். நான் கொழும்பில் இருந்த சில காலங்களில், இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்னர், நண்பர்கள் சிலர் ஒன்றிணைந்து ஒரு சிறிய பெண்கள் வட்டம் ஒன்றினை உருவாக்கியிருந்தோம். அதன் முக்கிய நோக்கம் பெண்கள் ஒன்று சேர்ந்து வேறொருவருடன் கதைக்க முடியாத சில விடயங்களை சேர்ந்து கதைப்பது. சில விடயங்களில் நம்பிக்கையுடன் பகிரவும் கேட்கவுமே ஒருவரும் இல்லாத சூழ்நிலை மிக பயங்கரமானது. அந்த சந்திப்புகளின் போதுதான் கொழும்பின் வசதியான மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்த 80 வயதுடையார், அதாவது 80களின் இறுதியிலும் 90களின் ஆரம்பத்திலும் பிறந்த பெண்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கென்று ஏதாவது ஒரு கதை இருந்தது தெரிய வந்தது. பல கதைகள் துஷ்பிரயோகம் பற்றியவை, சமயங்களில் மிக அருவறுப்பானவை, மிக குரூரமானவை. அந்த அனுபவங்களின் நிகழ்ச்சியில் அவர்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாகியிருந்த கோபத்தினை, பழிவாங்கும் உணர்வினை, வன்முறையினை பயன்படுத்தாமல் அமைதி வழியில் தீர்க்க வேண்டும் என எதிர்பார்ப்பதே அபத்தம் அல்லது முரண் என்றுதான் தோன்றுகிறது. வன்முறை சரியா தவறா என்ற விவாதங்களுக்கு அப்பால் சமயங்களில் வன்முறை தவிர்க்க முடியாதது என்று மட்டும்தான் எனக்கு உறுதியாக புலனாகிறது. அகிம்சை நிறையை பின்பற்றுவதற்கும் அமைதி போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் அவை வெற்றி பெறுவதற்கும் நாங்கள் அதிகம் பிரிவிலேஜ் ஆனவர்களாக இருக்க வேண்டும். We must be privileged to make a non-violent struggle successful. துரதிருஷ்டவசமாக நாங்கள் பிரிவிலேஜ்ட் ஆனவர்களாக எனக்கு தோன்றவில்லை. ஒரு சமூகம் எந்த உத்திகளை வன்முறை அல்லது அடக்குமுறை அமைதி இந்த எந்த உத்திகளை அடக்குமுறைக்கு எதிரான தன் போராட்டத்துக்கு கையாளுவது என்பது எப்போதும் அந்த சமூகத்தின் தெளிவாக மட்டுமே இருப்பதில்லை. கான்ஃபிளிக் ரிசல்யூஷன் ப்ரோசஸ் மன்னிக்கவும், நான் அடிக்கடி ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கேன். எனக்கு எழுதி கொண்டு போற நேரத்தில் எனக்கு படுபட வேண்டு தமிழ் வார்த்தைகள் வேற எல்லாத்துக்கு மன்னிக்க வேண்டும். அதாவது நாங்கள் சிக்கல்களை தீர்ப்பதற்கான ப்ரோசஸ்களும் அதற்கு எதிரான போராட்டங்களும் பல்வேறு பிராந்திய, சர்வதேச, அரசியல், பொருளாதார, சமூக காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. இந்த இடத்தில் நான் வாசிக்க விரும்பும் கடைசி கவிதை பக்கம் 83-84 இருப்பது, கஸ்தூரி என்பவர் எழுதியது. வல்லரசுகளே, நீங்கள் வாழ்வதற்காக வாழ்பவர்களை வதைப்பவர்கள், உங்கள் வல்லமை ஆய்வு செய்யப்படுகையில் வளர்மூக நாடுகளை வாழாவட்டியாகின்றன. நீங்கள் நிலவில் வரலாறு படிக்க மண்ணை மாணவர்கள் செய்பவர்கள், வறுமையும் பிணியும் உங்கள் வருகையால் வளர்க்கப்படுபவை. சமாதான நாடுகளில் சாமர்த்தியமாய் நுழைந்து ஆணிவரை அறுத்துவிட்டு வாடாது நிற்க நீர் ஊற்றுபவர்கள் நீங்கள். உங்கள் தலையீடுகளால் தரைமட்டமாகி போன தேசங்களே அதிகம். ஒரு மானுடவியல் மாணவியாக ஆயுத வன்முறைகள் குறித்து கற்கும் போது நான் புரிந்து கொண்ட விடயம், எந்த ஒன்றுமே சிக்கலானது என்பதை விளங்கிக் கொள்ள, அந்த சிக்கலை விளங்கிக் கொள்ள எந்த ஒரு சிக்கலுக்கும் ஒற்றைப்படியான விளக்கத்தையோ தீர்வையோ முன்வைப்பதை தவிர்த்த. No conflict has a single cause or explanation or a simple easy solution. யுத்தத்துக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டு அதன் குரூர பரிமாணங்களை எல்லாம் அனுபவித்து உணர்ந்து கொண்டும் இருக்கிற எங்கள் எல்லோருக்கும் இருக்கும் பிரச்சனை எங்களுக்கு தெரியும். தரவுகள், வாதங்கள், பிரதிவாதங்கள், காரணங்கள், காரியங்கள், நியாய அநியாயங்கள், இழப்புகள், இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறோம். We know, but we don't understand. வன்முறை எங்கள் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் என்பதே. சமூகத்தின் பல்வேறு தளங்களிலும், நாம் கட்டமைத்த பல்வேறு சமூக நிறுவனங்களிலும், ஏன் நமது மிக சாதாரணமான சோஷியல் பிராக்டிசஸ்களிலும் வன்முறையின் கூறுகள், அது உடல் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது உள வார்த்தை ரீதியானதாக இருக்கலாம், ஆனால் அவை காணப்படுகின்றன என்பதை. யுத்தம் என்பது இந்த சின்ன சின்ன வன்முறைகளின் நிகழ்ச்சியில் இடம்பெறும் மற்றும் ஒரு சோஷியல் ப்ரோசஸ் என்பதை புரிந்து கொள்வதை தவிர்த்து வருகிறோம். மற்றது எல்லா விடயங்களையும் முன்முடிவுகளோடு அணுக பழகி இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக புலி ஆதரவு, புலி எதிர்ப்பு என்ற விச சுழலுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சம்பவத்துக்கும் கருத்துக்கும், ஏன் எந்த ஒரு மனிதருக்குமே கூட ஒற்றை பரிமாணம் கிடையாது என்ற புரிந்துணர்வு இன்று எமது மிக முக்கிய தேவை. அரசியல் வன்முறை அல்லது அரசியல் ஜனநாயகம் குறித்து பேசும்போது சமூகத்தின் மிக அடிப்படையான அழகான குடும்பங்களை ஊடுருவும் வன்முறையின் கூறுகள் குறித்தும் நாம் பேசியாக வேண்டும். நமது குடும்பங்களை, மற்ற சமூக அமைப்புகளை, தனிமனித உறவுகளை, சமூக உறவுகளை நிர்ணயிக்கும் அதே சோஷியல் ப்ரோசஸ்களின் நிகழ்ச்சியில்தான் அரசு வன்முறை மற்றும் அதற்கு எதிரான போராட்டம் என்பன பார்க்கப்பட வேண்டும். ஜனநாயகமும் நான் வயலன்ஸும் வெறும் போராட்ட வழிமுறைகளோ ஆட்சி அமைக்கும் கருவிகள் மாத்திரமோ அல்ல. ஜனநாயகம் என்பது அல்லது நான் வயலன்ஸ் என்பது ஒரு வாழ்க்கை முறை, இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல். ஜனநாயக வாழ்க்கை முறை நடைமுறையில் இருக்கும் ஒரு சமூகத்தில் மாத்திரம்தான் ஜனநாயக ஆட்சி முறை அரசமைப்பு நேர்மையாகவும் முறையாகவும் தொழிற்பட முடியும். அந்த வகையில் பார்க்கும் போது என்னை பொறுத்தவரை 100% ஜனநாயகம் என்பது ஒரு மெத், இட்ஸ் யூட்டோபியா. அது உலகின் எந்த பிராந்தியத்திலும் சாத்தியமாக முடியாத ஒன்று. அனைத்து சமூகங்களிலும் அந்த டோட்டல் டெமோக்ரஸியினை இடையிறுக்கும் பல்வேறு தடைகள் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு கிளாஸ், காஸ்ட், ஜெண்டர், ரேஸ் எல்லாம் ஹைராக்கிக்கல் அடிப்படையில், அதாவது ஒரு படிமுறையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் போது சமூகங்களில் சாதாரண சமூகத்தின் மிக அடிப்படையாக ஆன குடும்பத்தின் உள்ளேயே ஜனநாயகம் விளங்குவதில்லை. மிக மிக சாதாரண விடயங்களை தெரிவு செய்யும் உரிமை சுதந்திரம் குடும்ப உறுப்பினர்களிடையே கூட சமமாக பகிர்ந்தளிக்கவில்லை. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் குரல்களும் முக்கிய தீர்மானங்களின் போது மதிக்கப்படுகிறதா பரிசீலிக்கப்படுகிறதா என்றால் அதுவும் இல்லை. இவ்வாறு இருக்கும் போது நாம் எப்படி ஜனநாயகத்தை அரசு அளவில் ஸ்டேட் லெவலில் எதிர்பார்க்க முடியும்? மாற்றங்கள் மிக அடிப்படையான சாதாரண மட்டங்களில் கிராஸ் ரூட்ஸ் லெவலில் ஆரம்பிக்காமல் எடுத்த எடுப்பில் அரசு அளவில் அரசு அதிகாரங்கள் என்ற தளத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. அப்படி நிகழக்கூடிய மாற்றங்களும் நிரந்தரமாக இருக்க போவதும் இல்லை. திரும்ப திரும்ப எங்கள் கலெக்டிவ் கான்சியஸ் மைண்டுக்கு, கூட்டு விழிப்பு நிலை மனத்துக்கு நாங்கள் நினைவுறுத்த வேண்டும் என்று நினைப்பது, There is no single absolute concrete truth. உண்மை என்பது எங்குமே இல்லை, it doesn't exist. நிரந்தரமான திடமான ஒற்றை உண்மை என்ற எதுவும் கிடையாது. Truth is fragmented. உண்மையின் சிதறல்கள் ஒரு நிகழ்வில் சிதறி போன துளிகள் மட்டும்தான் எங்கள் ஒவ்வொருவர் கையிலும் எஞ்சி இருக்கின்றன. அந்த சிதறல்கள் துளிகள் இவையும் ஒன்றை விட மற்றொன்று அதிக உண்மையானதோ, அதிக சரியானதோ, அதிகம் உயர்ந்ததோ அல்ல. ஒவ்வொரு நரேட்டிவ்ஸிலும் ஒவ்வொரு கதையிலும் உண்மையுடன் கோபம், பயம், விரக்தி எல்லா உணர்வுகளும் பிணைந்திருப்பதால் they are equally true and equally important. ஒரு வன்முறை என்பது, வன்முறையான போராட்டம் என்பது மிக சிக்கலானது. ஒரு சமூகத்தின் விழுமியங்கள் வேல்யூஸ் அனைத்தையும் தடம் புரட்டிவிடக்கூடியது. அரசியல் மாறுபாடுகள் கருத்து வேறுபாடுகளை கடந்து யார் சொல்வது அதிகம் உண்மை அல்லது ஹூ சஃபர்ட் மோஸ்ட் என்ற வாக்குவாதங்களை கடந்து இந்த வன்முறையை கடந்த காலகட்டத்தினை, அதன் போஸ்ட் கான்ஃபிளிக் ட்ராமாஸினை வளைந்து பெறப்பட்ட அமைதி யுத்த காலத்தினை விட மிக கொடூரமாயிருக்கும் என்ற புரிதலுடன் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற தொடர்ந்த உரையாடுகளில் நாங்கள் இணைந்து ஈடுபடுவதுதான் என்று மிக முக்கியமானது என்று நினைக்கிறேன். நன்றி.